The following is a class given by His Holiness Jayapataka Swami on September 6, 1987 in Malaysia. The class begins with a reading from the Upadeshamrita, texts 2 and 3 with Tamil translation.
One book he wrote is called Upadeshamrita or Nectar of Instruction, which is only 11 verses. But these 11 verses are very important, of which tonight I would like to read two for your instruction.
இந்த 11 ஸ்லோகங்களும் மிக முக்கியமானது. ஆனால் இந்த 11 ஸ்லோகங்கள் இரண்டு ஸ்லோகங்களை மட்டும் அவர் படித்திருக்கிறார்.
The second and the third verse tell of the six items which are to be avoided in devotional service and six activities to be accepted.
இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக ஆறு விதமான விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டியிருக்கும் ஆன்மீக வாழ்க்கையில். மீண்டும் ஆண்கு ஆறு விதமான பிற விஷயங்களை நாம் மேற்கொள்ள வேண்டியது.
Next to Atyahara Prayaschascha Prajalpo Niyamagraha Janasangascha Lolyamcha Shadbhir Bhakti Vinashyati.
Is anyone here that doesn't know Tamil?
இந்த உபதேச சாம்பிரதாயம் என்று சொல்லப்படும் இந்த நூலில் இரண்டாவது ஸ்லோகம், இந்த இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பு. ஒருவருடைய ஆன்மீக வாழ்க்கை ஆறு விதமான கீழ் காணப்படும் ஆறு விதமான காரியங்களை செய்வதால் மிகவும் கீழ்நிலை அடையும், உலகாயத வாழ்க்கையில் சிக்கிக்கொள்ளும். ஒன்றாவதாக தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை உண்பது, தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை விட அதிகமாக சேமிப்பது. இரண்டாவதாக உலகாயத பொருட்களுக்காக அதிகமாக ஆசைப்படுவது. எந்த பொருள் நமக்கு கிடைப்பது மிகவும் அரிதோ அந்த பொருளுக்காக ஆசைப்படுவது. மூன்றாவதாக தேவையற்ற விஷயங்களை பேசுவதும், பக்தி இல்லாதவர்களோடு சேர்ந்து பழகுவதும். நான்காவதானது ஆன்மீக வாழ்க்கையை கடைபிடிப்பது, அதாவது சில பெயர் புகழுக்காகவும் அல்லது மற்ற ஜட பொருள்களின் லாபத்திற்காகவும் இந்த ஆன்மீக வாழ்க்கையை கடைபிடிப்பது. ஐந்தாவதாக உலகாயத சிந்தனையோடு இருக்கக்கூடிய மனிதர்களுடன் பழகுவது. ஆன்மீக வாழ்க்கையில், அதாவது கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் இல்லாமல் இருப்பது. ஆறாவதாக உலகாயத முன்னேற்றத்துக்காக மிகவும் பாடுபட்டு அதே சிந்தனையில் ஓடி கிடப்பது.
These six things are to be avoided. These six activities spoil devotional service.
இந்த ஆறு விதமான காரியங்களும் தவிர்க்கப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். இப்படிப்பட்ட ஆறு விதமான காரியங்கள் நம்முடைய பக்தியை சீரழிக்கக்கூடும்.
Human life is meant for plain living, high thinking, Prabhupada said. We are to
மனிதருடைய வாழ்க்கை எளிமையாகவும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று சில பிரபுபாதர் சொல்லியிருக்கிறார்.
There are three energies: the spiritual energy, the material energy, and we are the marginal potency.
மூன்று விதமான சக்திகள் இருக்கின்றன. ஒன்று ஆன்மீகமான சக்தி, ஒன்று ஜடசக்தி, நாம் நடுத்தரமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தி.
So normally this material world we are under the external potency's control.
இந்த ஜட உலகத்தில் இருக்கும் நாம் பொதுவாக இறைவனுடைய வெளிப்புற சக்தி, அதாவது ஜடசக்தியின் ஆட்சியில் இருக்கின்றோம்.
But by acting in devotional service we can come under the control of Krishna's internal potency.
இப்படியாக இந்த பக்தி சேவையில் ஈடுபடுவதால் நாம் கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி, அதாவது உள்முகமான சக்தியின் அதன் ஆட்சியின் கீழ் வர முடியும்.
Bhagavad Gita verse 9:13 explains this.
Bhagavad Gita verse
9:13.
Yes.
Bhagavad Gita 9th adhyayam 13th shlokathil idu velakkappattullathu.
Mahatmanastupmang partha daiving prakriti asritah bhajantyananya manaso gatva bhutadim abhyayam. 9:13. Osana Pita, those who are not deluded, the great souls, are under the protection of the divine nature. They are fully engaged in devotional service because they know me as their supreme, as the supreme personality of Godhead, original and inexhaustible.
பிரதாவின் புதல்வனே, குழப்பமடையாதவர்களான மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பின் கீழ் பூரணமாக இறை அன்பு தொண்டில் ஈடுபடுகின்றனர். ஏனெனில் ஆதி அந்தமற்ற பரமபுருஷ பகவான் என என்னை அவர்கள் அறிவார்கள்.
So to come under the protection of the divine energy is very easy if we remain engaged in devotional service.
இத்தகைய இறைவனுடைய அந்தரங்க சக்தி, அது உள்முகமான சக்தியில் அதன் ஆட்சிக்குள் வருவது மிகவும் எளிமையானது. எப்படி என்றால் நாம் பக்தி சேவையில் ஈடுபடுவது மாதிரி.
But Prabhupada, he advised that what is a great soul, who is a Mahatma? Someone who is broad-minded is a Mahatma.
ஆனால் பிரபுபாத் கூறியிருக்கின்றார், யாரை நாம் மகாத்மா என்று சொல்ல முடியும்? மகாத்மா என்றால் யாருடைய சிந்தனை பரந்ததாக இருக்கின்றதோ அவரே ஒரு மகாத்மா என்று சொல்ல முடியும்.
Opposite of Mahatma is a or broad-minded soul is a crippled-minded person.
அப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மையோட இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து பிரபுபாத் சொல்லியிருந்தார், அதற்கு எதிரானது வந்து குறுகிய மனப்பான்மையுடன் இருப்பது.
Someone who is always engaged in satisfying their senses.
யாரோ தங்களுடைய புலங்களை திருப்தி செய்வதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களே இப்படிப்பட்ட குறுகிய மனது உடையவர்கள்.
This type of person is the opposite of Mahatma, opposite of a broad-minded soul, because he is only thinking of his senses.
இப்படிப்பட்ட மனிதர்கள் மகாத்மாக்களுக்கு எதிரானவர்கள், ஏனென்றால் தங்களுடைய புலங்களை எப்படி திருப்தி செய்வது என்பதே அவர்களுடைய ஒரே சிந்தனையாகும்.
Sometimes someone may renounce personal sense gratification, but he'll replace it with an extended sense gratification.
சில சமயங்கள் நாம் பார்க்க முடியும், ஒருவர் தன்னுடைய ஒரு விதமான புலன் இன்பத்தை கட்டுப்படுத்தக்கூடும், ஆனால் அதே நேரத்தில் வேறொரு விதமான புலன் இன்பத்தை அதிகமாக சேகரிக்க முயற்சி செய்யக்கூடும்.
To give the sense gratification to others, like family members, community, society, nation.
அவர்கள் தன்னுடைய குடும்ப அங்கத்தினர்கள் அல்லது நாட்டுக்கு அல்லது சமுதாயத்திற்கு இப்படிப்பட்டவர்களுக்கு வேறு விதமான குழந்தை இன்பங்களை அளிப்பதில் அவர்கள்
ஈடுபட்டிருக்கக்கூடும். Extended sense gratification. It's not much difference.
இது வந்து தன்னுடைய சொந்த புலன்பத்திலிருந்து விரிவுபட்டு பரவிய நிலையில் உள்ள ஒரு புலன்ப நிலையாகும்.
The real broad-minded soul is working to gratify the Supreme Lord and His transcendental senses.
உண்மையான பரந்த மனப்பான்மையுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா இறைவனுடைய பரமபுருஷ பகவானுடைய புலன்களை திருப்தி செய்வதே அவருடைய ஒரே நோக்கமாக இருக்கும்.
We should know the difference between transcendental service and material welfare work. One is material and one is spiritual.
நமக்கு இந்த வித்தியாசம் தெரிய வேண்டும். ஒன்று ஆன்மீகமான சேவை அல்லது இன்னொன்று ஜட உலகத்தில் இருக்கக்கூடும் ஜட இயக்கங்கள்.
So, to remain fixed in devotional service, we need to engage our senses in Krishna's service.
நாம் இந்த கிருஷ்ண உணர்வில் அல்லது இறை உணர்வில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய புலன்களை நாம் கிருஷ்ண உணர்வில் நிலைப்படுத்தி இருக்க வேண்டும்.
But our nature is that we may make mistakes, so we have to avoid certain types of entanglements.
ஆனால் தவறுகள் செய்யக்கூடியது நம்முடைய மனித இயல்பாகும். ஆகினால் இப்படிப்பட்ட தவறுகள் செய்யும் வழியிலிருந்து நாம் தப்பிக்க முயலவில்லை.
Now the first thing is called pratyahara, which means overeating and hoarding.
Overeating?
Hoarding. Collecting more than needed.
முதல் விஷயம் வந்து பிரத்யாகாரம் என்று சொல்வார்கள். ஒன்று அதிகமாக உண்பது, இன்னொன்று வந்து அதிகமாக சேகரிப்பது.
Prabhupada said that the birds, they eat something and they take it away. But human beings, they not only eat, but they'll also keep even more than they can use.
பறவைகள் நம்ம பார்த்தோமென்றால் அந்த பறவைகள் போதுமானதை தின்றுவிட்டு பறந்து சென்றுவிடும். ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை. போதுமானதை தின்றுவிட்டு மேலும் பிறகு வேண்டும் என்று சேகரித்து வைத்துக் கொள்வார்கள்.
In India, this is a big problem. Many of the big businessmen, they are hoarding all of the sugar in the market to raise the price.
இந்தியாவில் இது சாதாரணமான சர்வசாதாரணமான ஒரு விஷயமாகும். அவர்கள் தேவையான பொருள்லாம் அவர்கள் இருக்கும், அதற்கு மேலாக சீனியை அதிகமாக சேகரித்து வைத்துக் கொண்டிருப்பார்கள்.
So, how to avoid this?
இதை தவிர்ப்பது எப்படி?
So we should eat Krishna prasadam. We should offer our fruit to Krishna and eat that.
எனவே நாம் கிருஷ்ண பிரசாதத்தை மட்டுமே உண்ண வேண்டும். நாம் அந்த உணவை கிருஷ்ணரிடம் படைத்துவிட்டு அதை உணவாக உண்ண வேண்டும்.
We should eat at the fixed times of taking prasadam, not in between the meals.
நாம் பிரசாதத்தை உண்ணும்போது குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே உண்ண வேண்டும். கண்ட நேரங்களில் நாம் உண்ணக்கூடாது.
In this way, it's very easy to practice Krishna consciousness without difficulty.
எப்படியாக இந்த கிருஷ்ண உணர்வை இவ்வழியில் பின்பற்றுவது சுலபமாக இருக்கும்.
Prabhupada said, the purpose of religion is to bring the human beings to actual civilized state. Without religion, society is like animal society.
Prabhupada கூறியிருக்கின்றார், உண்மையான மனித நம்முடைய நோக்கம் மனிதர்களை மனிதர்களை போல் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வருவதுதான் உண்மையான நோக்கம். மிருகங்களை போல வாழ்வதல்ல.
Prabhupada said, but sometimes people, they think that religion is a means for getting very high material prosperity.
சில சமயங்கள் மனிதர்கள் நினைக்கின்றார்கள், சமயம் என்றால் அந்த சமயத்தின் வழியாக நமக்கு பல விதமான உலகாயத முன்னேற்றங்கள் அல்லது உலகாயத வசதிகள் கிடைக்கும் என்று.
If we always pray to God just to give us more and more material prosperity, this is also considered to be a excessive desire.
நாம் இறைவனிடம் எனக்கு மேலும் மேலும் பல தேவைகள் தேவைப்படுகிறது வேண்டும் என்று வேண்டினால் கூட இதுவும் ஒரு ஜட உலகாயதமான ஒரு விஷயமாகும்.
True religion is to give people the spiritual strength to be satisfied with the necessities of life while cultivating Krishna consciousness.
உண்மையான மதம் என்று சொன்னால் நம்ம கிருஷ்ண உணர்வை மேம்படுத்திக் கொள்வதற்காக இயங்கக்கூடிய காரியங்கள் மட்டுமே ஆகும்.
So this is the second thing which is rejected is over endeavoring for mundane things or prayas.
அதாவது இரண்டாவதாக வருவது பிரயாஸ், அதாவது உலகாய விஷயங்களுக்காக அதிகமாக நாம் பிரயாசப்படுவது.
If we do religion but we don't want to know God, the absolute truth, then that is an over endeavor because it's artificial.
நாம் சமயத்தை மேற்கொள்கின்றோம், ஆனால் உலகாயத விஷயத்தில் நாம் ஈடுபட்டு சமயத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தால் இது தவறாகும்.
So atyahara means excessive sense gratification and prayas means unnecessary endeavor. These two come hand in hand.
Atyahara என்றால் அளவுக்கு அதிகமான குடல் இன்பம்,
prayas excessive endeavor.
Prayas என்றால் அளவுக்கு அதிகமான ஆசை.
Just like if someone wants to have more and more money to spend on sense gratification, then they also have to work more and more to maintain that standard.
யாரொருவர் அளவுக்கு அதிகமாக நிறைய பணம் தேவைப்படும் என்று ஆசை கொள்கின்றார்களோ அவர்கள் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும்.
Then the third impediment is called prajalpa, or unnecessary talking.
மூன்றாவதானது பிரஜல்பா என்று சொல்லப்படுவது, அதாவது தேவையற்ற பேச்சுக்களை பேசுவது.
Prabhupada mentions that if we talk, we should talk about Krishna consciousness movement.
Prabhupada கூறுகின்றார், நாம் பேசினால் கிருஷ்ண பக்தி கழகத்தை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்று.
Prabhupada said when we mix with few friends, we immediately begin unnecessary talking, sounding just like a croaking toad.
நாம் சில நண்பர்களுடன் பழகினோம்னா உடனடியாக நாம் வந்து தேவையற்ற விஷயங்களை பேச ஆரம்பித்துவிடுவோம், எப்படி ஒரு தவளை கத்துவதை போன்று.
Everyone knows what that croaking toad sounds like.
எல்லாருக்கும் தெரியும் தவளை கத்துனா எப்படி இருக்கும்.
So many things are there to read, newspapers, magazines, novels, crossword puzzles, and so many things. These are all prajalpa, wasting our valuable time.
நமக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு படிப்பதற்காக, செய்தித்தாள்கள் மற்றும் என்னென்னமோ இருக்கின்றது, இதெல்லாம் நம்முடைய நேரத்தை வீணடிப்பதாகும்.
We should keep our reading to the essential material matter and the rest to Krishna conscious matter.
நான் வந்து முக்கியமான விஷயத்தை மட்டும் படிப்பதற்கு வைத்துக்கொண்டு மற்ற நேரங்களை கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்துவதற்கு வைத்துக்கொள்ள வேண்டும்.
So also devotees sometimes they like to discuss all sort of rumors and things which disturb the mind. This all prajalpa should be avoided.
சில சமயங்களில் பக்தர்கள் செய்தி வாக்கில் வரக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுவதற்கு மிகவும் விருப்பப்படுவார்கள். இது கூட இந்த பிரஜல்பா என்று சொல்லக்கூடிய நிலையில்
உள்ளதுதான். Can destroy our devotional service, it can also implicate us in Vaishnava offenses.
இது நம்முடைய பக்தி சேவையை அழித்து வைஷ்ணவ அபராதத்தில் இது நம்மை ஈடுபடுத்தக்கூடும்.
There's a saying by one great Vaishnava.
ஒரு பெரிய மிகவும் பெரிய ஒரு வைஷ்ணவர் இப்படி சொல்லுகின்றார்,
கிராம கோத்தர் நா கொய்வே கிராம கோத்தர் நா சுனிவே. Don't listen to materialistic gossip and talk, and don't speak materialistic nonsense.
இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஜர உலகாயதமான விஷயங்களை பற்றி பேச வேண்டாம், உலகாயதமான விஷயங்களை பற்றி கேட்க வேண்டாம்.
Then ஜனசங்க is the fourth thing that we should avoid. This refers to associating with persons who are not interested in Krishna consciousness.
நான்காவதாக ஜனசங்கம் என்று சொல்லப்படுவது, அதாவது யார் ஒருத்தருக்கு கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் இல்லையோ அல்லது விருப்பம் இல்லையோ
அவர்களுடன் கலந்திருப்பது.
யார் ஒருத்தருக்கு இந்த கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் இல்லையோ அவர்கள் ஏற்கனவே அவர்கள் செய்து கொண்டிருக்கும் சுதந்திரமான வாழ்க்கையில் அவர்கள்
ஈடுபட்டிருப்பார்கள்.
அவர்கள் கண்டதையும் பேசிக் கொண்டிருப்பார்கள், கிருஷ்ண பிரசாதம் அல்லாதவற்றை அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள்.
And they'll be desiring so many unnecessary things which are excessive, which you don't need to be happy.
மேற்கொண்டு அவர்கள் தேவையில்லாத பலவிதமான பொருள்களை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பார்கள்.
So we should avoid with association with such people who are not interested in Krishna consciousness because they'll distract us.
இப்படியாக கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் இல்லாத எப்படிப்பட்ட மனிதர்களை நாம் தவிர்க்க வேண்டும், ஏனென்றால் அவர்களால் நமக்கு நன்மை எதுவும் கிடையாது.
Of course you can associate with someone to preach to them, to give them a good association, but not for doing all these other unauthorized things.
நாம் மற்றவர்களோடு கலந்து பேசலாம், ஆனால் கிருஷ்ணவர்களை பற்றி அவர்களுக்கு சொல்லுவதற்காக. ஆனால் மேற்கொண்டு நாமும் அவர்களுடைய பேச்சில் கலந்து கொண்டு நாமும் அவர்களைப் போல ஒரு சிந்தனை ஈடுபடக்கூடாது.
So this is known as Jana Sangha.
இது ஜனசங்கம் என்று சொல்லப்படுகிறது.
Prabhupada mentions he established a society for Krishna consciousness internationally to give the people opportunity to associate with those who have not forgotten Krishna.
எப்படியாக சில பிரபுபாதா இந்த கிருஷ்ண பக்தி கழகத்தை உலகாயதமாக பரப்பினார். ஏனென்றால் யார் யாருக்கு இந்த கிருஷ்ண உணர்வு அல்லது கிருஷ்ண பக்தி இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்காக.
And he said this association is increasing day by day all over the world.
இப்படியாக பிரபுபாதா சொல்கின்றார், இந்த இப்படிப்பட்ட அந்த உறவுமுறை ஒவ்வொரு நாளும் உலகம் பூராவும் அதிகரித்துக் கொண்டே போகின்றது
என்று. This branch of Krishna consciousness is also to give that type of transcendental association in Krishna consciousness.
இங்க இந்த மகாவ் இடத்தில் கூட இந்த ஆன்மீக உறவை அதிகமாக கொடுப்பதற்கு இங்க பல வசதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
This type of Krishna conscious association is very auspicious. This is very enlivening to the one's spiritual life.
இத்தகைய கிருஷ்ண உணர்வு சேர்க்கை வந்து மிகவும் நல்லது. ஏனென்றால் இது நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியதாகும்.
Okay, there's also two other things.
மேற்கொண்டு இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன.
One is called Niyamagraha.
ஒன்று நியமாகிரகா என்று சொல்லப்படுகிறது.
Niyamagraha means to whimsically neglect the rules of the Shastra as well as to be a fanatic and practice the rules without proper understanding.
Niyamagraha என்பது நம்முடைய வேதங்களின் கோட்பாடுகளை நிராகரிப்பது, அதே நேரத்தில் அதில் இல்லாததை நாம் கடைபிடிப்பதற்கு முயற்சி பண்ணுவது.
You see, someone may break regulative principles, performing illicit sex, meeting, gambling and intoxication. This is directly against our spiritual advancement.
சிலர் வந்து இந்த நான்கு தடைப்படுத்தப்பட்ட விஷயங்களை மேற்கொள்ளக்கூடும். இது நேரடியாக நிராகரிக்கப்படக்கூடிய விஷயங்கள்.
Then someone may follow some scriptural rule but simply for making a show or for some material purpose without actually desiring to advance in Krishna consciousness. This will not be very useful.
சிலர் வந்து சில கோட்பாடுகளை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்வார்கள், அதாவது இந்த சாஸ்திரங்களில் உள்ள சில விஷயங்களை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் இது வெளிப்புற காட்சிக்காகவும் சொந்த புகழுக்காகவும் மட்டுமே தான், வேறொன்றுமில்லை.
Then the sixth thing we should avoid is called Lolya.
ஆறாவதான விஷயம் நாம் தவிர்க்க வேண்டியது லோலியா என்று சொல்லப்படுகிறது.
That which is greed, wanting to acquire material benefits.
அதாவது ஜடப்பொருள்களை சேகரிப்பதற்கு ஆசை கொள்வது.
Or also desiring to achieve other type of spiritual opulences which are not useful for Krishna consciousness.
மேற்கொண்டு கிருஷ்ண உணர்வுக்கு தேவையற்ற பல வேறு விஷயங்களை சேகரிப்பதற்கு முயற்சி.
Like mystic powers.
உதாரணமாக சில அதிசயங்கள் செய்து காட்டுவது.
For merging in the Brahma Jyoti.
அல்லது அந்த பிரம்மத்தில் இரண்டரை கலப்பது.
These are not good for devotional service. Therefore, one should not be greedy to achieve these things.
இவை பக்திக்கு உகந்ததல்ல, எனவே ஒருவர் இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக ஏங்கக்கூடாது.
Actually, we should try according to Rupa Goswami to engage in devotional service. Engaging in devotional service.
நாம் ரூபா கோஸ்வாமி கூறியது போல பக்தி சேவையில் ஈடுபட வேண்டும்.
Now the six things which are favorable to devotional service I'll now mention.
இந்த ஆறு விஷயங்கள் பக்தி சேவைக்கு உகந்த விஷயங்கள் இப்போது சொல்லப்பட்டது.
உத்சாஹ நிச்சயாத் த்ருஜாத் தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் சங்க தியாகாத் சதோவிதே சத்வீர் பக்தி பிரசித்யதி.
இந்த உபதேச சாமர்த்தா என்று சொல்லப்படும் இந்த நூலில் மூன்றாவதான ஸ்லோகம். நம்முடைய பக்தி சேவைக்கு தேவையான ஆறு விஷயங்கள். ஒன்று, மிகவும் ஆர்வமுடன் இருப்பது. இரண்டாவதானது, முழு நம்பிக்கையுடன் ஆர்வத்தை செலுத்துவது. மூன்றாவதாக இருப்பது, மிகவும் அமைதியுடன் நடப்பது.
These are the six things favorable for devotional service. We should try to apply those in our life.
இவையே ஆறு விதமான முக்கியமான பக்தி சேவைக்கு உகந்த சேவைகளாகும். இவைகளை நாம் பின்பற்ற வேண்டிய சேவைகள்.
So the Society for Krishna Consciousness, Prabhupada created in order to provide the opportunity to practice this type of pure devotional service.
இப்படிப்பட்ட தூய்மையான பக்தியை பின்பற்றுவதற்காகவே ஸ்ரீல பிரபுபாதா இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தை உண்டாக்கியிருக்கிறார்.
Rupa Goswami, he was the finance minister for the Emperor Hussein Shah during the time of Lord Chaitanya.
Rupa Goswami, Chaitanya Mahaprabhu காலத்தில் Hussein Shah உடைய அரசாங்கத்தில் இருக்கும்போது
finance minister.
அவர் வந்து
finance minister.
Prime Minister.
அவர் நிதி அமைச்சராக இருந்தார்.
Sanatan Goswami was the Prime Minister.
Sanatan Goswami முதல் மந்திரியாக இருந்தார்.
So, but when he went to see Lord Chaitanya, Lord Chaitanya came to see him on his way to Vrindavan, stopping by his capital city.
அவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை பார்க்க போகும்போது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எதிராக அவரை சந்திக்க வந்து கொண்டிருந்தார்.
So when Rupa Goswami went to see him, that time he was a minister, from a distance, he just paid his obeisances on the ground like a stick.
Rupa Goswami அவரை சென்று பார்க்கும்போது அவர் ஒரு குச்சியை போன்று அல்லது கட்டையை போன்று நேராக விழுந்து நமஸ்காரம் செய்தார்.
Putting a piece of grass in his teeth in humility.
பக்தியுடன் அவர் ஒரு புள்ளை சருகை தன்னுடைய வாயில் வைத்துக் கொண்டு அப்படி வழிபாடு செய்தார்.
Then Lord Chaitanya saw their humility. He said, "You are breaking my heart with your humility."
உன்னுடைய இப்படிப்பட்ட செய்கையால் நீ என்னுடைய இதயத்தை பிளக்கின்றாய் என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார்.
You come here.
நீ இங்கே வா.
He said, "No, no, we are too impure. We are taking service other than devotional service. We are very impure."
முடியாது முடியாது, நாங்கள் மிகவும் தூய்மை கேடானவர்கள். நாங்கள் பக்தி சேவைக்கு அப்பாற்பட்ட பல செய்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம்.
So then Lord Chaitanya, he forcibly grabbed them and he blessed them.
இப்படியாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்களை வலுக்கட்டாயமாக கட்டி அணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார்.
Then he ordered them that to join his movement.
இப்படியாக அவர்களை தன்னுடைய இயக்கத்தில் சேர்ந்து கொள்ளும்படி
which they gladly agreed to do in the future.
இதனை எதிர்காலத்தில் அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள சம்மதித்தனர்.
So when Rupa Goswami went to Jagannath Puri in Orissa to meet Chaitanya Mahaprabhu.
Rupa Goswami Orissa-வுக்கு சென்று Jagannath Puri-யில் Chaitanya Mahaprabhu சந்திப்பதற்காக சென்றார்.
At that time Lord Chaitanya told Rupa Goswami to act as the secretary assistant to Sarup Damodar Goswami.
இப்படியாக ரூபா கோஸ்வாமி சரூப் தாமோதர் கோஸ்வாமிக்கு உதவியாளராக இருக்கும்படி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கேட்டுக்கொண்டார்.
But Rupa Goswami would also spend time with Haridas Thakur.
ரூபா கோஸ்வாமி ஹரிதாஸ் தாக்கூர் அவரிடமும் கொஞ்ச நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தார்.
And Lord Chaitanya gave some personal instruction to Rupa Goswami on the science of devotional service.
இப்படியாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமியிடம் பக்தி சேவையை பற்றிய சில முக்கியமான விஷயங்களை எடுத்து கூறிக்கொண்டிருந்தார்.
One day, Rupa Goswami wrote a poem.
ஒரு நாள் ரூப கோஸ்வாமி ஒரு பாடலை எழுதினார்.
Based on Lord Chaitanya's feeling of deep love for Krishna.
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அந்யோன்யமாக கிருஷ்ண பக்திக்கு சம்பந்தமான ஒரு பாடல்.
Lord Chaitanya went to the house of Haridas Thakur, but he found no one there.
Sri Chaitanya Mahaprabhu Haridas Thakur-udaiya veetukku sendraar, ana ange yaarum illai.
Then he saw that poem, so he took and read it.
Anal ange avar andha paadalai kandaar, adai eduthu avar padithaar.
He was shocked
how someone could understand his inner mind, his deepest devotional secret.
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மிகவும் அதிசயப்பட்டார். யாரும் எப்படி மற்றொருவர் என்னுடைய உண்மையான அந்தரங்க சிந்தனையை தெரிந்து கொள்ள முடியும்?
ரூப கோஸ்வாமி had understood the separation of Lord Chaitanya for Krishna, the most secret love of Lord Chaitanya.
மிகவும் உயர்ந்த பக்தியாக இருக்கக்கூடிய, அதாவது இறைவனை, இறைவனுடைய பிரிவில் அவரை வழிபாடு செய்வது மிகவும் உயர்ந்த பக்தி, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் தெரிந்து கொண்டிருந்தார்.
Then Rupa Goswami later, when he was in Vrindavan, he was living under a different tree every day.
Rupa Goswami Vrindavanathil irkumbodhu ovvoru naalum avar ovvoru adhaavadhu veru veru marathin adiyil vaazhndhu kondirundar,
serving Radha and Govinda.
Ipadiyaga Sri Radha and Radhaikkum Govindarukkum seva seivadhil avar kalithaar.
So he was very, he was living as a sannyasi, very poor. He had no, he just would beg, and then whatever he would get, he would offer that to Krishna.
Avar or yera sannyasi pol vaazhndhu kondirundar, avarku edha edha kadaikudho adhellam Krishna ku padithaar.
The Janmashtami festival was coming, and he thought it would be nice if I could offer a nice feast to Krishna.
Janmashtami endru sollapadum periya thiruvila vaazhndhu kondirundathu. அவருக்கு மிகவும் அருமையான பதார்த்தங்கள் செய்து கிருஷ்ணருக்கு படைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது.
But anyway, how is it possible? I'm a poor mendicant. It's not possible. I just have to offer whatever I get.
ஆனால் இது எப்படி நான் செய்ய முடியும்? இப்படிப்பட்ட விஷயத்தை நான் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் மிகவும் ஏழையான ஒரு மனிதன். எனக்கு எது எது கிடைக்குமோ அதை மட்டும் நான் செய்து கிருஷ்ணருக்கு கொடுத்தால் போதும் என்று நினைத்தேன்.
But the next day, one village girl came with a big basket of different types of offerings, milk, fruit, ghee, vegetables, grains.
Marinal or kramapura mangai vandal and the pen varumbodhu koodai neraya palangalum daaniyangalum innum ennanumo vidamana kaigarigalum kondu vandal.
This is for your deity, you can offer to your deity.
Idhu neenga varibadu seiyakoodiya moorthikku vandhathu, neengal idhai yetukollalam endru sonnal.
So who are you? Rupa Goswami asked. She said, oh, I'm just a village girl.
Ni yaar endru Rupa Goswami kettaar. Anal avan sonna na oru gramapurathu pen kondu.
So then Rupa Goswami took all the ingredients and he prepared a very nice feast and he was offering to Krishna.
Ipdiyaga Rupa Goswami avar kodutha ella porulaiyum eduthu arumiyaga samaithu periya oru padarthathai thayarithaar.
His older brother Sanatan Goswami came and he saw this big feast being offered to Krishna.
அவருடைய முதிய, அவருடைய முதியவரான அண்ணன் சனாதன கோஸ்வாமி வந்தார். அவர் வந்து பார்த்தபோது நிறைய அந்த பிரசாதம் தயார் பண்ணி வைத்திருந்ததை பார்த்தோன்ன, இல்ல நிறைய பிரசாதம் அங்க இருந்ததை பார்த்தார்.
So you're living under the tree every night. How do you get all these things to offer to Krishna?
நீ ஒவ்வொரு நாளும் மரத்தடியில் படுத்துக் கொண்டிருக்கிறாயே, இப்படிப்பட்ட பெரிய பதார்த்தங்களை நீ எப்படி செய்ய முடியும் என்று கேட்டார்.
He said, well, some village girl gave to me.
ஒரு கிராமப்புறத்து மங்கை இதை எனக்கு கொடுத்தாள் என்று சொன்னார்.
What village girl? What did she look like?
எந்த கிராமப்புறத்து மங்கை? அவள் எப்படி பார்த்ததற்கு இருந்தாள் என்று கேட்டார்.
She was very young and she was very young, nice, beautiful little village girl.
அவள் மிகவும் இளமையாகவும் அழகாகவும் இருந்தாள்.
What color was her skin?
அவளுடைய உடலினுடைய நிறம் என்ன, என்ன வர்ணமாக இருந்தது?
Well, she was a bit golden color.
தங்க நிற மேடியுடன் இருந்தார்.
You fool, that was Radharani.
இந்த மலை அது ஒரு, அது ராதாராணி.
We are here to serve Radha and Krishna. Instead, you are taking service from Radharani.
ராதா கிருஷ்ணருக்கு சேவை செய்வதற்கே நாம் இங்க இருக்கின்றோம். ஆனா அப்படி இருந்தும் நீ ராதாராணியிடம் இருந்து சேவையை மேற்கொண்டு விட்டாய்.
How could you do this? How could you accept service from our master and mistress?
நீ எப்படி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யலாம்? நாம் சேவை செய்யக்கூடிய நம்முடைய எஜமானர்களுக்கு, எஜமானர்களிடமிருந்து நீ எப்படி சேவை ஏற்றுக்கொள்ள முடியும்?
So then Rupa Goswami could understand that Radharani had personally come and given this food stuff. The devotee is so eager to serve the Lord, is not asking to get any service from the Lord in exchange. This is pure bhakti.
இப்படியாக ரூப கோஸ்வாமி இந்த விஷயத்திலிருந்து ஒன்றை தெரிந்து கொண்டார். அதாவது யார் ஒருவர் உண்மையிலேயே கிருஷ்ணருக்கு சேவை செய்வதற்கு விருப்பம் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் எப்படியாவது ஒரு வழியை காட்டி கொடுப்பார்கள்.
So like this, Rupa Goswami was a very great devotee, and today, on the day when he went back to home, back to Godhead, you're accepting the sacred vows to practice Krishna consciousness very seriously.
இப்படியாக ஸ்ரீ ரூப கோஸ்வாமி வந்து மிகப்பெரிய ஒரு பக்தர். இப்படிப்பட்ட ரூப கோஸ்வாமி இன்றைக்கு அவருடைய மறைவு தினம். அவர் வந்து கிருஷ்ணருடைய உலகத்திற்கு திரும்பி செல்லக்கூடிய ஒரு நாள். இப்படிப்பட்ட நாளில் நீங்கள் முக்கியமாக ஒரு உறுதியை எடுத்துக்கொள்கின்றீர்கள். இது மிகவும் நல்லது.
Every devotional service done today during the Ekadasi Vrata is also magnified many, many times.
In the Ekadasi kaalangalil neengal seiyakoodiya eppadipatta kaaryangalum pala pala madangalukku adhigarikkirathu.
It's a very good day to begin chanting Hare Krishna if you have not already begun.
இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிப்பதற்கு நீங்கள் இன்னும் துவங்கவில்லை என்றால் இன்றைய தினம் அந்த ஜபத்தை துவங்குவதற்கு மிகவும் சிறப்பான ஒரு தினமாகும்.
And to get the special blessings of Rupa Goswami and the blessings of Lord Shri Krishna on Ekadasi.
மேற்கொண்டு ஸ்ரீ ரூப கோஸ்வாமி ஸ்ரீ கிருஷ்ணர் இவர்களுடைய கருணையை ஏற்றுக்கொள்வது இன்றைய தினத்தில் மிகவும் சிறப்பானதாகும்.
How many of the devotees present here are chanting Hare Krishna?
எங்குள்ள பக்தர்களில் எத்தனை பேர் ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்கின்றீர்கள்?
How many are not yet chanting but are interested in trying in the future?
எத்தனை பேர் இன்னும் ஜபம் செய்யவில்லை ஆனால் பிற்காலத்தில் ஜபம் செய்வதற்கு முயற்சி செய்ய விரும்புகின்றீர்கள்?
How many are chanting but want to increase their chanting?
எத்தனை பேர் ஜபம் செய்கின்றீர்கள் ஆனால் உங்களுடைய ஜபத்தை அதிகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றீர்கள்?
Very good. So today we're having some initiation ceremony. I think was that explained at all?
Yes, I explained.
Which Gaur Mangal has briefly explained. Prabhu.
இன்றைக்கு தீட்சை சடங்குகள் நடக்கும். அத பற்றிய விவரங்களை அந்த பிரபு ஏற்கனவே சொல்லிவிட்டார்.
ஹரிநாம initiation means that one is surrendering to Krishna through the spiritual master and the disciplic succession.
ஹரிநாம தீட்சை என்பது சீட பரம்பரை வழியாக ஒருவர் ஒரு ஆன்மீக குருவிடம் சரணடைவது என்பதாகும்.
And one is taking a vow to practice strictly regulative principles and the chanting under the guidance of the guru for the whole life.
இந்த ஹரிநாம தீட்சை என்பது ஜபம் செய்வது மேற்கொண்டு நான்கு விதமான கோட்பாடுகளை ஆன்மீக குருவின் கட்டளையின் பேரில் அல்லது ஆன்மீக குருவின் வழிநடத்தலின் பேரில் கடைபிடிப்பது.
கோபிநாதன் and Selvan are taking this ஹரிநாம விரதம்.
கோபிநாதும் செல்வமும் இரண்டு பேரும் இந்த ஹரிநாம விரதத்தை மேற்கொள்கின்றனர்.
Then for those who are preparing to take the shelter, full shelter of Krishna very near in the future and who are regularly going to be practicing devotional service in their homes, they take the Krishna sadak or sadaki.
இப்பொழுது ஹரிநாம எடுக்காதவர்கள், அதாவது வெகு விரைவில் இந்த ஹரிநாம எடுக்க போவார்கள் அவர்கள், அதாவது சேவர் அல்லது சாதக், இவர்கள் பிற்காலத்தில் தங்களுடைய சேவையை அதிகப்படுத்தி கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைவதற்கு சரணடையும் நிலையில் உள்ளவர்கள்.
For that we have four candidates.
இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நான்கு மாணவர்கள் இருக்கின்றனர்.
Two are the wives of Selvam and Gopinathan.
அவர்கள் இரண்டு பேர் செல்வம் கோபிநாத் இவர்களுடைய மனைவிமார்கள். அவர்
மதர் மரியாய் அண்ட் பத்மவதி as well as சந்திரகுமாரி அண்ட் மந்தகினி two others.
மற்றும் இரண்டு பேர் வந்து மந்தகினி
சந்திரகுமாரி சந்திரகுமாரி is son or daughter of Gopinathan.
சந்தகுமாரி என்று சொல்லுபவர் கோபிநாத்தினுடைய மகளாவும்.
We like that this family may remain united chanting Hare Krishna Maha Mantra and practicing devotional service.
இப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபம் செய்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுவதை நாம் விரும்புகிறோம்.
This is our practice that all the generations, grandparents, children and grandchildren, everyone can practice.
இப்படிப்பட்ட பழக்கத்தை எல்லாரும் மேற்கொள்ளலாம். அதாவது பேரன்கள் அல்லது நம்முடைய மகன்கள் எல்லாரும் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு முறையாகும்.
Then we have Krishna Sevak or Sevika. For those who are engaging in Krishna's service and they want to advance further in devotional service to the perfectional platform.
In the Krishna Sevak alladhu Sevika endru solapaduvathu ippozhudhu Krishna Sevaiyil eedupattullavargal aanal merkonde indha Krishna Sevaiyai adhigarithukolla virumbuvargal.
I'll read the names out. Raise your hand when I call your name.
இப்போது அவர்கள் பெயரை கூப்பிடும் போது தயவுசெய்து உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள்.
ராமசாமி, நாகேஸ்வரம், கருணாகரன், பதோஷ்குமார், ஷீலா தேவி, ஹவ் ஆலியம், சுபத்ரா போதி, தனலட்சுமி, Prasanna, Neela, Kamala Kumari, Padmanatham, Hari Raja, Hare Krishna. So that's everyone. So first we give out the Krishna Sevak blessings, then Krishna Sadak, and then the Hari Naam.
முதலில் அவர்கள் உங்களுக்கு கிருஷ்ண சேவக் என்னும் சிக்ஷையை கொடுப்பார்கள். இரண்டாவதாக கிருஷ்ண சாதக் என்பதை கொடுப்பார்கள். மூன்றாவதாக ஹரிநாம ஜெபத்தை கொடுப்பார்கள்.
First the Krishna Sevak vows are taken. All Sevaks and Sadaks can make a confirmation of these four principles.
சேவக் சாதக் என்னும் இரண்டு பிரிவில் உள்ளவர்கள் இந்த கோட்பாடுகளை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
When I ask a question, if you agree, then you'll say Hare Krishna and offer your pranams with your hand.
இப்போ குரு மகாராஜ் உங்களை ஒரு கேள்வி கேட்பார். அதற்கு நீங்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஹரே கிருஷ்ணா என்று சொல்லி அவரிடம் விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும்.
First question, if you are convinced that Lord Shri Krishna is the Param Brahma Parameshwar, and he has come as Chaitanya Mahaprabhu in Kali Yuga to give the Yuga Dharma, then say Hare Krishna.
முதலாவதாக ஸ்ரீ கிருஷ்ணரே பரம் பிரம்மம் அல்லது பரமாத்மா, மேற்கொண்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணருடைய ஒரு அவதாரம் என்பதை நீங்க ஏற்றுக்கொண்டால் ஹரே கிருஷ்ணா
என்று சொல்லுங்கள்.
சேவக் சாதக் இவங்க ரெண்டு பேரும் நீங்க எழுந்து சேவக் யார் யார் சேவை மாணவர்களோ அவங்களாம் எழுதுங்க. இரண்டு பிரிவினரும் எழுதுங்க. சேவக் சாதக்
Second question is that if you believe that pure devotional service to Krishna is the perfection of life and your personal goal in life is to achieve pure bhakti.
இரண்டாவது கேள்வி, கிருஷ்ணரிடம் முழுமையாக தூய்மையான பக்தியை பெறுவதுதான் ஒருத்தருடைய வாழ்வினுடைய முக்கியமான நோக்கமாகும் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஹரே கிருஷ்ணா என்று சொல்லுங்கள்.
Then say Hare Krishna. Third is that if you to achieve this pure devotion you want the blessings and the teachings from Bhaktivedanta Swami Prabhupada, the disciplic succession coming through Bhaktivedanta Prabhupada, part by part, just part by part.
இப்படியாக இந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்கள்
வழியில்
பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் இவருடைய வழியில் வரக்கூடிய இந்த அறிவை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தால் நீங்கள் ஹரே கிருஷ்ணா
No, no, no. Don't say Hare Krishna. I do just translate what I say. I'm only half finished. And if you accept Prabhupada's representatives as instructing spiritual master, as instructing guides.
இரண்டாவதாக பிரபுபாதனுடைய சீடர்கள் அதாவது அவர் வழியில் வரக்கூடிய பக்தர்கள் அவர்களை நீங்கள் வந்து உபதேச குருவாக அல்லது சிக்ஷ குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள்.
Say Hare Krishna.
அப்படி என்றால் நீங்கள் ஹரே கிருஷ்ணா என்று
சொல்லுங்கள். The fourth is that if you are determined to gradually increase your devotional service more and more,
நான்காவதாக நீங்கள் உங்களுடைய பக்தியை மேற்கொண்டு அதிகமாக அதிகரித்துக் கொள்ள விருப்பம் இருந்தால் ஹரே கிருஷ்ணா.
And for this reason you want a blessing to advance in Krishna consciousness.
இந்த காரணத்துக்காக நீங்க வந்து இந்த கிருஷ்ண உணர்வு முறையில் முன்னேறுவதற்கு அவருடைய ஆசீர்வாதத்தை விரும்பினாங்க.